மிக பெரிதும் விரைகின்றேன். அவர் அதிதீவிர சத்தினிவாத நிலையிலே நின்று சொல்லுகிறார், நாமெல்லாம் எம்மாத்திரம், நாமெல்லாம் உலகியலே அதிதீவிரமாக மிக பெரிதும் விரைகிறோம். இப்ப நாம விரைய வேண்டியிருக்கு. இது என்ன, இது வரைக்கும் பார்த்தோம், என்ன பார்க்கல, நுட்பாவே பார்க்கலையே, தவத்தினில் தம்முதல் உருவமாய் ஐம்புல வேடரின் வளர்ந்த அயர்ந்தனை என உணர்த்த விட்டு அந்நியமின்மையின் அறக்கடல் செல்லுமே. ரெண்டு வாக்கியம் இருக்கிறதாக சொன்னேன், ரெண்டு வாக்கியம். முதல் வாக்கியத்துல இது எழுவாய் தம்முதல், தம்முதல் என்பது முதலாவது வாக்கியத்துக்கு எழுவாய் தம்முதல். அவருடைய செயல் என்ன உணர்த்த, அது அவருடைய செயல் தம்முதல் உணர்த்த. அடுத்த வாக்கியத்துல எழுவாய் எது, ஆன்மா, அது தோன்றாய் எழுவாய் என்றும் அதை வருவித்துக் கொள்ள வேண்டும். ஆன்மா விட்டு, எதை விடுத்து, ஐம்பொறிகளாகிய அசத்தாகிய சார்பை விட்டு, அசத்தாகிய சார்பை விட்டு அப்பொழுதே சத்தாகிய சிவசத்தாகிய அந்த பொருளை சார்ந்து விடுகிறது. அப்பொழுதே இடைவெளி, கால இடைவெளியே இல்லை, எப்போது விட்டதோ அப்பொழுதே இறைவனை சார்ந்து விடுகிறது. ஊசல் கயிறு அருந்த உடனே அந்த ஊசல் பலகை என்ன ஆகுது, அப்பொழுதே தரையை சார்ந்து. அதுபோல விட்டு, அதற்கு அப்படி எதனாலேயே, அவன் வெகு தொலைவில் இருப்பவன் அல்லவே, வெகு தொலைவில் இருந்தால் போய் சேர்வதற்கு நாளாகும், நேரம் ஆகும். அவன் எங்கே இருக்கிறான், எப்போதும் உயிருக்கு உயிராகவே இருக்கிறான், உடனாகவே இருக்கிறான். எனவே அவனை அடைதலங்கள் என்ன பொருள், அவனை உணர்தல், அவனை உணர்ந்தால் அடைதல், உணர்தல், அவனை உணர்தல் தான் அடைதல், அவனை மறத்தல் தான் பிரிதல், அவனை மறந்திருத்தல் தான் பிரிதல். அதனால்தான் அடியார்கள் எதை வேண்டுகிறார்கள், இறைவனிடம் மறவாமை, எப்போதும் அவனை பிரியாமல், அவனை பிரியாதிருத்தல், மறவாமை, மறவாமையான அமைந்த மனக்கோயிலுள் இருத்தி, பெருமானை இருத்தி, மறவாமையான அமைந்த மனக்கோயிலுள் இருத்தி. எனவே அந்நியமின்மை, அந்நியம், அந்நியம்னா வேறு, அந்நியம் இன்மைன்னு அர்த்தம், வேறா வேறு இன்மை, வேறு இன்மைனா அதான் அத்துவிதம், அத்துவிதம், அதுதான் அத்துவிதம், அதை தமிழிலே வேறின்மை என்கிறார். அந்நியமின்மையும் இறைவன் இந்த பக்குவ ஆன்மாவோடு வேறாக இல்லாமல் எப்பொழுதும் அத்துவிதமாகவே உடனாகவே இருப்பதனால், ஒன்றாயும் உடனாயும் இருப்பதனால் அந்நியமின்மையின் அறங்கழல் செல்லும். இறைவனுடைய திருவடியை சே, திருவடியை அறங்கழல் செல்லுதல், அதாவது அறங்கழல் செல்லுதல் என்றால் என்ன பொருள், இறைவனது திருவடி இன்பத்தை நுகர்தல், இன்பத்திலே அழுந்துதல், பேரின்பத்திலே அழுந்துதல், அதுதான் அறங்கழல் செல்லுதல். இறைவனுடைய திருவடி இன்பத்தை. எனவே இங்கே அறம் மேலே என்ன வார்த்தைக்கு இறைவனுக்கு தம்முதல், தம்முதல் இந்த ரெண்டு பேரும் ஒருவரா வெவ்வேறா? ஒருவர் அப்படி எப்படி அப்படியெல்லாம் எப்படி சொல்ல வேண்டும்? தம்முதல் உணர்த்த ஆன்மா அப்பொழுதை விட்டு அவனது திருவடியை அடையும் என்று தானே சொல்ல வேண்டும், அவனது. ஆனால் இங்கே வேறொருவரை போல தம்முதல் உணர்த்த அரணுடைய திருவடியை அடைவென்றால் அவர் வேறு இவர் வேறு என்று நாம் கொண்டுவிடக்கூடாது. எனவே அரண் என்பதற்கு என்ன பொருள்? அவன். அரண் என்றால் அவன் என்று பொருள் கொள்ள வேண்டும், அவனது திருவடியை சார். மேலே சொல்லப்பட்ட அந்த தம்முதலுடைய திருவடியை சேரும். இப்ப இந்த சூத்திரத்தினுடைய கருத்துரையை சொல்லுகிறார் மெய்கண்டார். என்ன கருத்துரை? ஆறுமையா அவருடைய வாய்மொழியாக கேட்போம் கருத்துரை.
ஞானத்தினை உணரும் முறைமை,
அதுதான் எட்டாம் சூத்திரம். ஞானத்தினை உணரும் முறைமை. ஞானம் என்பது என்ன? ஞானம் என்பது என்ன? முப்பொருள் இயல்புகளை உள்ளவாறு உணர்தல், அதுதான் ஞானம். முப்பொருள் இயல்புகளை உள்ளவாறு அனுபவமாக உணர்தல், அனுபவமாக உணர்தல். நாமும் இப்பொழுது இந்த முப்பொருள் இயல்பை அறிந்திருக்கிறோம். இந்த அறிவு என்ன அறிவு? அனுபவ அறிவா? இது நூலறிவு, இது நூலறிவு. நாம் பெற்றிருப்பது நூலறிவு, முப்பொருளை பற்றிய நூலறிவு. ஆனால் அனுபவ அறிவு என்பது நூல்களால் வராது, வேற எதனாலே வரும்? திருவருளாலே தான் கிடைக்கும். திருவருள் உணர்த்த உணர்வதுதான் அனுபவ அறிவு. திருவருள் உணர்த்தும் நூல்கள் உணர்த்துவது நூலறிவு, திருவருள் உணர்த்த அதனாலே கிடைப்பதுதான் அனுபவம். எனவே குருவாக இருந்து உணர்த்துவது எது? திருவருள். குருவிடமாக இருந்து உணர்த்துவது திருவருள். ஆனால் நூற்பாவிலே தம்முதல் உணர்த்த என்றுதான் இருக்கிறது. சிவபெருமான் உணர்த்துகிறார். ஆக சிவம் என்று சொன்னாலும் திருவருள் உணர்த்துகிறது என்றாலும் பொருள் ஒன்று. ஆக சிவனுடைய சிவன் என்ன செய்தாலும் அந்த செயலெல்லாம் திருவருள் செயல்தான். சிவனுடைய செயல் அனைத்துமே திருவருள் செயல். எனவே திருவருள் தான் குருவாக உணர்த்து உணர்த்துவது திருவருள், அதனாலே வருவது அனுபவ அறிவு. எனவே அந்த குருவிடமாக இருந்து திருவருள் உணர்த்த அதனாலே பெறுகிற அனுபவ அறிவுதான் ஞானம், முப்பொருள் பற்றிய ஞானம். அதனை உணரும் முறைமையினை இந்த நூற்பா உணர்த்து. எனவே அந்த ஞானத்தை உணர்கிற முறை என்ன? இந்த நூற்பாவில் சொல்லப்பட்டிருக்கிறது உணரும் முறையினை இருந்த. எனவே இந்த ஞானம் என்பது சாதனம், ஞானம் என்பது சாதனம், சாதனை இயல். நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பது சாதனை இயல். சாதனை இயலில் எத்தனாவது நூற்பா? இரண்டாவது. ஏழாவது நூற்பா முதல் நூற்பா சாதனை இயலில். அதிலே எதை பற்றி சொன்னார்? சாதகனாகிய அதிகாரி, அந்த சாதனத்தை மேற்கொள்ளுகின்ற ஆன்மாதான் சாதகன். அவனுடைய தகுதி அங்கே ஏழு எட்டுல சாதனம். எது சாதனம்?
என்று சொல்லுகிறார். ஞானம்தான் சாதனம். எதற்கு? எதற்கு சாதனம்? என்ன பயன்? வீடு பெற்றிருக்கு சாதனம், வழி. வீடு பெற்றை அடைவதற்கு நேர் வழி, நேர் வழி ஞானம்தான். அப்படியானால் வழிபாடு சாதனம் இல்லையா? வழிபாடு சாதனம் இல்லையா? சாதனமா இல்லையா? எத்தனை சாதனமா இருக்கு? அது ஞானந்தான் முடிவான சாதனம். அந்த அந்த சாதனத்தை அடைவதற்கு சாதனம் வழி, சாதனத்திற்கு சாதனம், சாதனத்திற்கு சாதன வழி. எனவே அந்த முடிந்த சாதனமாகிய ஞானத்தை உணர்கிற முறை என்ன? என்ன முறை? என்ன முறையிலே உணர முடியும்? தவம், தவத்தினை செய்து முடித்து தவ நெறியிலே நின்று ஞானாசிரியர் உணர்த்த அந்த உபதேசத்தை பெற்று அதன் வழியாக பெறுவதுதான் ஞானம். தவத்தினாலே என்ன உண்டாகும்? வழிபாட்டினாலே என்ன பயன் உண்டாகும்? பக்குவம். தவத்தினாலே நமக்கு வருவது பக்குவம். பக்குவம் என்றால் என்ன? பக்குவம் என்றால் என்ன? நம்முடைய அறிவில் உள்ள மலங்கள் எல்லாம் நீங்கி எப்படி நம்முடைய அறிவாகிறது? தூய்மை பெறும், தூய அறிவு. மலமாசு நீங்கின உடனே நம்முடைய அறிவு, ஆன்ம அறிவு தூய்மை பெறுகிறது. அதுதான் தவத்தினாலே கிடைக்கிற பயன். எனவே வழிபாடு செய்யச்சே நமக்கு என்ன உண்டாக வேண்டும்? மன தூய்மை, மன தூய்மை பெற வேண்டும். உண்மையான வழிபாடாக இருந்தால் கிடைக்கும் மன தூய்மை. அதான் இந்த உண்மையான வழிபாடு பொய்யான வழிபாடெல்லாம் இருக்கும். அதாவது உலக பயனை விரும்பாமல் எனக்கு அது வேண்டி இது என்றெல்லாம் இறைவிடம் வேண்டுதல் எல்லாம் வைக்கிறான். அவன்தான் இறைவன் தான் என்னுடைய வாழ்முதல் போற்றி, என் வாழ்முதலாகிய என்று அவனையே புகழாக போற்றி ஓம் நமச்சிவாய புயங்கனி மயங்குகின்ற போற்றி ஓம் நமச்சிவாய புகலிடம். இப்படி உணர்ந்து வழிபட்டால்தான் நம்முடைய உள்ளம் தூய்மையடை. அந்த தூய உள்ளத்திலே அந்த குரு உணர்த்துகிற உண்மை உள்ளவாறு அந்த அதான் உணர்த்துகிற உணர்கிற முறை, ஞானத்தினை உணர்கிற முறை, ஆன்மா. அதையெல்லாம் இந்த எட்டாம் நூற்பாவிலே சொல்லியிருக்கிறார். தவம் சொல்லியிருக்கு. தவம் சொன்னதுனாலே பக்குவமும் சொல்லப்பட்டிருக்கு. குரு உணர்த்துகிறார், உபதேசம். அவருடைய உபதேசம் என்ன? அவர் செய்த உபதேசம் என்ன? ஞானாச்சிரியர் என்ன உபதேசம் செய்தார்? நீ என்னுடைய மகனாகிய நீ என்னை மறந்து உன்னுடைய இயல்பை மறந்து நீ யார் என்பதே தெரியாமல் இந்த அசத்தாகிய சார்போடு கூடியிருக்கிறாயே. என்ற உண்மையை உணர்ந்து அந்த நிலையில அந்த பக்குவ ஆன்மா அப்பொழுதே அந்த உண்மையை உணர்ந்து அக்கணமே அந்த அசத்தாகிய சார்பில் இருந்து நீங்கி சிவசத்தை சார்ந்து எனவே மானத்தினை உணரும் முறைமையினை உணர்த்துவது இந்த விளக்கம் சொல்லுகிறார்.
என்னது சூத்திரம் என்னது கருத்துரை சூத்திர கருத்து உணர்த்துவது
சரி.
ஆன்மாவின் அறிவானது
அறிவானதா ஆன்மாவின் அறிவாவது
அறிவாவது மேல் ஏழாவது நூல்களில் கூறப்பட்ட இரு திறன் என்னது நூல் அசத்தால் விளங்கி அசத்தின்பால் உணர்ந்தாய் அசத்தினை அறிந்து நின்றவாறும் சத்தால் விளங்கி சத்தின்பால் உணர்ந்தாய் சத்தினை அறிந்து நிற்குமாறும் தரிசிக்கும் முறையினை மட்டும் உணர்த்தால்
அதுவரை தரிசிக்கும் முறைமை தரிசிக்கும் முறைமை ஆன்மா தரிசிக்கிறது ஆன்மா தரிசிக்கிறது தரிசித்தல் அர்த்தம் கண்காணுதல் உணர்தல் அந்த மேலே முதல்ல அந்த தசகாரியத்தில் சொன்னேன் அல்லவா இது என்ன தரிசனம் ஆன்ம தரிசனம் அதான் தரிசித்தல்னு சொல்ற ஆன்ம தரிசனத்தை சொல்லுகிறார் ஆக அந்த ஆன்மா எதை தரிசிக்கிறது என்றால் அவ் ஆன்மாவின் அறிவாவது மேல் மேல்னா முன்னே சொன்ன மேல் மேலே சொன்ன இரு திறன் என்றதனுள் அந்த ரெண்டிலே அசத்தான் விளங்கி அது எந்த நிலை கட்டுநிலை அசத்தான் விளங்கி அசத்தின்பால் உளதாய் அசத்தினை அறிந்து நின்றவாறு இந்த ஆன்மா இதுகாரும் இதுவரையில் அசத்தை அசத்தால் அறிந்து அசத்தின்பால் அழுந்திருக்கின்ற இதுவரை அழுந்தியிருந்தோம் என்பதை இப்பொழுது உணர்கிறது தரிசிக்கிறது நாம் இதுகாரம் அசத்தோடு கூடியிருந்தோம் என்பதையும் நின்றவாறும் இப்பொழுது அந்த குருவினுடைய அருளால் இப்பொழுது என்னாயிற்று சத்தால் விளங்கி சத்தின்பால் உளதாய் சத்தினை அறிந்து நிற்குமாறு இது இப்பொழுது இந்த பக்குவ நிலையிலே சிவத்தை அந்த அசத்தை விடுத்து சிவத்தை அறிந்த நிலையையும் தரிசிக்கும் முறைமையினை உணர்த்தும் முகத்தால் எது உணர்த்துகிறது இந்த எட்டாவது இந்த இரண்டையும் தரிசிக்கும் முறையையும் உணர்த்தும் முகத்தால் உணர்த்தும் முகத்தால் முறையா உணர்த்துகிற முறையிலே இந்த எட்டாம் சூத்திரம்
மேலை சூத்திரத்தால் அறிந்த ஆன்மாவுக்கு
இருங்க சாதித்தற்கு உரிய அதிகாரம் உரிமை சாதித்தற்குரிய உரிமை தனக்கு உண்டு என மேலை சூத்திரத்தால் அறிந்த ஆன்மாவுக்கு
சாதித்ததனால் பெறப்படும் பயன்
அது இப்போது அது ஏழாவது முற்பாவிலே அப்படி சொல்லிவிட்டு இந்த எட்டாவது நூற்பாவிலே பயனை சொல்லுகிறார் சாதித்ததனால் பெறப்படும் பயன் என்ன பயன் இந்த நூற்பாவில் என்ன பயன் சொல்ல இந்த நூற்பாவிலே அதுதான் அதான் பயன் அறன் கழல் செய்கிறது அந்த பயனை இந்த நூற்பா கூறுகிறது சாதித்ததனால் பெறப்படும் பயனும்
அதற்கு சிறந்த சாதனம் ஆவது.
அது என்ன சிறந்த
சாதனம்?
அதுதான் ஞானம். அதற்கு சிறந்த சாதனம் ஆவதும்
அது வருவாயும் இல்லை.
அதனால் வருவாய்
அது வருகின்ற
வழி, அதை அது வருகிற வழி, அந்த
ஞானம்
வருகிற வழியையும் அது என்ன வழி? அந்த ஞானாசிரியர் வருகை இப்படி அது வருவாயும்.
இவை என்பது உணர்வுகள் இவ்வெட்டாம் சூத்திரத்தின் கருத்து.
சரி,
இதனாலே சூத்திர இயைவும் இனிது விளங்கும்.
என்ன
அந்த
ரெண்டு நூற்பாவுக்கும் உள்ள தொடரும்
இச்சூத்திரத்தில் பிண்டம் ஒழிக்கும். தான் முன்னே செய்து கொள்ளப்பட்ட புண்ணிய விஷயத்தால்
உயிர் தான் முன்னே செய்து கொள்ளப்பட்டனா செய்து கொண்டதுதான்
இருக்கும்.
செய்து கொள்ளப்பட்ட என்றால் செய்து கொண்ட முன்னே நான் எப்போது முந்திய பிறப்புகளிலே பல பிறப்புகளிலே பல பிறவிகளிலே முன்னே ஒரு பிறவியிலே அல்ல பல பிறவிகளிலே செய்து கொண்ட புண்ணிய விசேடத்தால் அதுதான் தவம். தவத்தினால் தவத்துக்கு இன்னொரு பேர் என்ன? வழிபாடு. தவம் இன்னொரு பேரு சிவபுண்ணியம். சிவபுண்ணியம் என்றால் வழிபாடுதான், தவம் தான் சிவபுண்ணியம்.
தனக்கு அந்தர்யாமியாய் இதுகாலம் உள்ளிந்து உணர்த்தி வந்த பரம்பொருளே இப்பொழுது குரு வடிவமும் கொண்டு எழுந்தருளி வந்து
அந்த புண்ணிய விசேடத்தால் என்ன நிகழ்கிறது? புண்ணிய விசேடத்தால் நிகழ்வது என்ன? எழுந்தருளி வந்து எழுந்தருளி வருது. அந்த உயிர் செய்த புண்ணியத்தினாரே புண்ணிய பயனாக எழுந்தருளி வருகிறான். எப்படி? இதுகாரும் தனக்கு அந்தர்யாமியாய் அந்தர்யாமின் அர்த்தம் உள்ளே உள்ளே கலந்திருப்பவன் உள்ளே இருப்பவன் அந்தர்யாமி உயிர்க்குயிராக இருப்பவன் அந்தர்யாமியாய் இதுகாரும் உள் நின்று அதை உள் நின்றுன்னு தமிழில வரும் சேருகிற போது உள் நின்று உள் நின்று உணர்த்தி வந்த பரம்பொருளே இப்பொழுது குருவடிவம். அந்த சூத்திரத்துல என்ன இருக்கு? குருவுமா அதை இங்கே அதே குருவடிவமும் எழுந்தருளி வந்து. எனவே புண்ணிய விசேடத்தை குருவடிவாகவும் எழுந்தருளி வந்து சிவதீக்கை செய்து அதே அது நூற்பாவில் சொல்லப்பட்டிருக்கிறதா? அதை நாம் கொள்ளுதல் வேண்டும், உடன் கொள்ள வேண்டும். எல்லா கருத்தும் நூற்பாவிலே அமைந்திருக்கிறார். நாம் பல கருத்துக்களை இடம் நோக்கி வரித்துக் கொள்ள வேண்டும். கூறாத கருத்துக்களை எல்லாம் ஏற்பதுதான் உரையாசிரியருடைய கடமை. நூலாசிரியர் மூல நூலாசிரியர் சொல்லாதவற்றையெல்லாம் உரையாசிரியர்கள் உணர்த்த வேண்டும், எடுத்துக்காட்ட
வேண்டும்.
செய்து மன்னவ குமாரனாகிய நீ அது பாட்டில் இருக்கா? தீவுல இல்லை. மன்னவ குமாரனாகிய நீ இது எப்படி இங்க சிவஞான சுவாமிகள் எப்படி இங்க மன்னகுமாரன் சொல்றாரு? நூற்பாவிலே இல்லையே. இவராக கற்பனை செய்து கொண்டதா? சிவஞான சித்தியாரிலே இந்த நூற்பாவை நல்ல விரிவான சொல்லுங்க. அந்த பாட்ட தெரியுமா?
மன்னவந்தன் மகன் வேடரிடத்தே தங்கி வளர்ந்து அவனை அறியாது மயங்கி நிற்ப எப்படி விரித்து சொல்லுகிறார். மன்னவந்தன் மகன் வேடரிடத்தே தங்கி வளர்ந்து அவனை அறியாது மயங்கி நிற்ப. பின் அவனும் யாரு? அரசன் தந்தை. பின் அவனும் என் மகன் நீ என்று அவரில் பிரித்து பெருமையோடும் தானாக்கி பேணுமாவோ என்று உவமையை விரித்து சொல்லு. முதப்பாட்டே
நான் என் மகன் நீ என்று அவரை பிரித்து பெருமையோடு தானாக்கு பெருமாவோ துண்டிய ஐவர வேட சுழலில் பட்டு துணைவனையும் அறியாது புயர்வரும் பொது உயிரை மண் அருள் உருவாகி வந்து அவரின் நீக்கி மரம் நகர்த்தி தானாக்கு மலரடித்து
என்ன அருமையா இருக்கு. துண்ணிய ஐங்குல வேடர் சுழலில் பட்டு நீ ஐங்குல வேடரில் பட்டு துணைவனையும் அறியாது இறைவனை துணைவனையும் அறியாது துயருவும் தொல்லுயிரை மண்ணும் அருக்குருவாகி வந்து அவரை நீக்கி மலமகத்தில் தானாக்கி மலரடிக்கு வைப்பார் என்று இந்த ஒரு குருப்பாவை ஆசி மாணவர் அவருடைய அருணந்தி சிவம் விளக்கியிருக்கிறார். எனவே அந்த அடிப்படையிலே தான் இங்கே மன்னவகுமாரனாகிய நீ அதுக்கு என்ன வார்த்தை இருக்கு குருப்பாவுல? நின் பெருந்தகைமையை அறிய அயர்ந்தனைனா என்ன பொருள்? மறந்தாய். அயர்ந்தனைனா மறந்தாய். உன்னுடைய பெருமையையும் உன்னுடைய இயல்பையும் நீ மறந்து விட்டாய். அயரா அன்புங்கிறார்ல எங்க எங்க இருக்கு? அயரா அன்பின் அங்கேயும் அறங்கடலுக்கு இறைவனை மறவாதிருக்கிற அந்த அன்பு நிலை அயரா. ஆக அவனை